கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய துணை பாடத்தை உங்களுக்கு போதிக்கிறவர் பேராசிரியை டாக்டர் இவாஞ்சலின் ஸ்டீஃபன் அவர்கள். இந்த துணைப்பாடம் உங்களுடைய ஆவிக்குரிய மற்றும் ஊழிய வளர்ச்சிக்காக நாங்கள் தரும் பாடமாகும். இதை கவனமாக கவனித்து பாடத்தின் முடிவில் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து எழுதுவதற்காகவே நாங்கள் பாட குறிப்புகளை தருவதில்லை.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயுமாய் பிரசங்க இலக்கியம் பாகம் 2 என்ற இந்த வகுப்பின் மூலமாக உங்களையும் என்னையும் சந்திக்க செய்த தேவ கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, சென்ற வகுப்பில் பிரசங்கத்தின் துவக்கம் வார்த்தை அதனுடைய ஒரு சில விளக்கங்கள் குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதை தொடர்ந்து இந்த வகுப்பில் நாம் காண இருக்கிற கற்றுக்கொள்ள இருக்கிற பிரசங்கம் குறித்ததாய் வரக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதை காண்பதற்கு முன்பதாக, சென்ற வகுப்பின் இறுதியில் சபை வரலாற்றில் பிரசங்கத்தின் துவக்கத்திற்கு அடிப்படையாய் அமைந்த பிரசங்கியாளர்களை குறித்த ஒரு முன்னுரையை நாம் கண்டோம். அவர்களை தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு சில பிரசங்கியாளர்களை குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் பிரான்சிஸ் டொமினிக் போன்றவர்கள் இந்த பிரசங்க இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும், ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு உணர்ச்சி பொங்க நம்முடைய பேச்சு திறமையை காட்டுறது அல்ல பிரசங்கம், பிரசங்க இலக்கியம் என்பதற்கான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி கொடுத்த பிரான்சிஸ் மற்றும் டொமினிக் குறித்து நாம் பார்த்தோம். அவர்களை தொடர்ந்து பல தலைவர்கள் கிறிஸ்தவத்தில் பின்பதாக தோன்றினார்கள். அவர்தம் பிரசங்கத்தில் இந்த பிரசங்க இலக்கியத்தின் முறைமைகளை சரியாக கடைபிடித்து ஒரு தெளிவான பிரசங்கத்தை மக்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் அறிவது நமக்கு பிரசங்க இலக்கியத்தில் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் படிக்கிற துறையில் கொஞ்சம் சிறப்பானவர்களாக விளங்கியவர்களை குறித்து தெரிந்து கொள்வது அவசியம் மற்றும் நலம். அந்த வகையில் ஜான் கிறிஸ்தோத்தம், இவருடைய காலம் கிபி 347 முதல் 407 வரையில், இவரை பொன்வாய் பிரசங்கியாளர் என்று அழைத்திருக்கிறார்கள். இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பிரசங்க வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ அழகா மிக சிறப்பாக இருக்கிறதுனால இவர் வாயவே பொன் வாய், தங்கத்தால் செய்யப்பட்ட வாய், அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும், தங்கத்தை போல இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு சிறப்பு கொடுத்து இவரை பொன் வாய் பிரசங்கியாளர் என்று அழைத்திருக்கிறார்கள். இவர் மிகச்சிறந்த பிரசங்கியாளராகவும் நல்ல சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். இவருடைய பிரசங்கத்தின் வாயிலாக கல்வியின் மகத்துவம், கற்பனை சக்தியின் மேன்மை, இதை சந்திக்க அநேகரால் முடிந்திருக்கிறது. கல்வி மிகுந்த அவசியம், வேத கல்வி. மிகுந்த அவசியம். அதனால தான் நீங்கள்லாம் இந்த வேத கல்வி படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அந்த கல்வியின் மகத்துவத்தை குறித்தும் கற்பனை சக்தி, வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிகழ்வுகளை கற்பனையாக, அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு கற்பனை செய்வது அல்ல, அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற நிகழ்வை ஒரு நல்ல நாடகம் போல அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த காட்சியை கொண்டு வந்து காண்பிக்கக்கூடிய அளவு ஒரு கற்பனை சக்தியும் இவரிடத்திலே காணப்பட்டிருக்கிறது. பிரசங்கத்தை குறித்து அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்த இவர் பிரசங்கம் குறித்த ஒரு நூலை எழுத வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் எழுதிய நூல் ஆசாரியத்துவம் என்ற தலைப்பில் அநேகருக்கு பயன்படக்கூடிய நல்ல தகவல்களை பதிவு செய்த ஒரு புத்தகத்தை எழுதி அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தின் மூலமாகவும் இவர் மிக பிரபலமாக இருக்கிறார், நல்ல புகழ் பெற்றிருக்கிறார். அந்த ஆசாரியத்துவம் என்ற புத்தகம் அநேகருக்கு பல அரிய கருத்துக்களை கற்றுக் கொடுப்பதாக இருந்திருக்கிறது. இரண்டாவதாக அகஸ்டின், இவரும் ஒரு மிகச்சிறந்த தலைவர் தான். இவர் வேத வசனத்தை சரியான விதத்தில் வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த கண்டிப்பாய் இருப்பாராம். கொஞ்சம் கூட வசனத்தை அப்படி இப்படி மாத்திடக்கூடாது. அந்த வியாக்கியானம் முழுக்க முழுக்க வேத அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப சரியா இருந்திருக்கிறார். இவரிடமும் ஒரு நல்ல பிரசங்கியாளருக்கு உண்டான எல்லா குணாதிசயங்களும் காணப்பட்டது அப்படின்னு அவரை பற்றின பதிவுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக சுவிட்சர்லாந்தை சார்ந்த சுவிங்கி, இவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப விவரமாக இருக்கும். இவரை பற்றி சொல்லணும்னா உடனே அவங்க சொல்ற கருத்து விபரமாய் பிரசங்கிக்க கூடியவர் அப்படின்னு இந்த சுவிங்கிலியை பற்றி சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம பிரசங்கம் செய்யும் பொழுது, ஒரு பிரசங்கத்தை கொடுக்கும் பொழுது, அதை கேட்கும்படியாக தேவனால் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஏதோ கல்விமான்கள் மாத்திரம் அல்லது மேற்தரப்பு மக்கள் மாத்திரம் இருப்பவர்களாக அந்த கூட்டம் இருக்காது. அதில் எல்லா தரப்பு ஜனங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, ஏழ்மையானவங்க இருப்பாங்க, எந்த காரியத்தையும் எளிதில் விளங்கி கொள்ள முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லணும். திருச்சபையில் கூட அறிவிப்புகள் நேரம் அப்படின்னு சொல்வது ஒரு ரெண்டு மூணு காரியங்களை, சபை தொடர்பான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு நேரம் தான் அறிவிப்புகளின் நேரம். அந்த அறிவிப்புகளின் நேரம் சொல்கிற அறிவிப்பை கூட ஒரு சிலருக்கு 10 வாட்டி சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுடைய புரிந்து கொள்ளுகிற தன்மை அவ்வளவுதான் இருக்கு. இப்போ இவங்களை மாதிரி ஆட்களுக்கு விபரமாக பிரசங்கம் செய்வது அவசியம். அப்படிப்பட்ட விபரமான பிரசங்கத்தை தலை சிவர்ந்தவர் தான் இந்த சுவிங்கிலி. விசேஷமா இவர் வந்து மத்தேயு, அப்போஸ்தலர், கலாத்தியர், தீமோத்தியு இந்த புத்தகங்களிலிருந்து அதிகமாக பிரசங்கம் பண்ணக்கூடியவர். இந்த புத்தகங்கள் அவரை மிகவும் கவர்ந்த வேதாகம புத்தகங்கள். அதனால் அதில் இருந்து அதிகமான பிரசங்கத்தை இவர் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக திருச்சபையின் சீர்திருத்த தலைவர் எனும் பட்டம் கொண்டவர், நாம் அறிந்தவர் லுத்ரன் திருச்சபையை ஸ்தாபித்தவர், புராட்டஸ்டன்ட்டுகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் மார்ட்டின் லூத்தர். இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். இவருடைய அதிகமான பிரசங்கம் அவருடைய தாய்மொழி ஆகிய ஜெர்மனி மொழியிலேயே இருந்ததாம். இவருடைய பிரசங்கத்தில் முதலாவது விவரித்தல் இருக்குமா, எடுத்துக்கொண்ட வேத வார்த்தையை வசன பகுதியை குறித்து விவரித்து சொல்லுவாராம். பின்பு அதை குறித்து விளக்கி சொல்லுவாராம், விளக்கம் காணப்படுமா. அதன் பிறகு அந்த பகுதி தொடர்பான விவாதத்தை இவர் செய்வாராம். ஜனங்களோட கடந்து வந்து அந்த வேத பகுதியை குறித்து அவர்களோட கொஞ்சம் விவாதமும் செய்வாராம். பின்பு அது குறித்த உவமை, அதை தொடர்ந்து கற்பனை, பின்னும் ஆவிக்குரிய சிந்தனை, அதனை வாழ்க்கையோடு ஒப்பிடுதல், இத்தனை அம்சங்களும் மார்ட்டின் லூத்தருடைய பிரசங்கத்தில் காணப்படும். நான் மீண்டும் சொல்லட்டும், முதலாவது வேத பகுதியை எடுத்து விவரிக்கிறார், அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார், கேட்கிற ஜனங்களோடு ஒரு சிறிதளவு விவாதத்தையும் வைக்கிறார், பின்பு அந்த பகுதிக்குரிய ஓமையை கொண்டு வந்து கொடுக்கிறார், கற்பனை வடிவத்தை அதற்கு கொடுக்கிறார், ஆவிக்குரிய சிந்தனையினை கொண்டு வந்து ஒப்பிடுகிறார், அதற்கு பிறகு அதை வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். நான் அடிக்கடி சொல்வதை போல பிரசங்கம் என்பது பேச்சிலே முடிந்துவிடக்கூடாது, அதை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஜனங்களை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். இந்த பணியை மார்ட்டின் லூத்தர் மிகச்சிறப்பாக செய்த ஒருவர். அது மட்டுமல்ல, இவருடைய பிரசங்கத்திலே இவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பிரசங்கத்தில் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்று நம்பக்கூடியவராக இவர் இருந்தார். குறிக்கோள் இல்லாத பிரசங்கம், இன்னைக்கு பிரசங்க நேரம் என்று ஒரு நேரம் கொடுத்த உடனே நமக்கு எப்படி குறைந்தபட்ச மனப்பாடமாக ஒரு 20 வசனமாக தெரியும் இல்லையா? அந்த 20 வசனங்களில் ஒரு 10-15 நினைவுக்கு கொண்டு வந்து அதை ஒன்று ஒன்றோடு கம்பேர் பண்ணி தொடர்புபடுத்தி அப்படியே ஒரு இலகுவான ஒரு பாதையில் பேச வேண்டிய நேரத்துக்குள்ளே பேசி முடிச்சுட்டு போயிடுறது அப்படி இல்லாமல் ஒரு குறிக்கோள், இந்த பிரசங்கம் துவங்கும் பொழுதே இந்த பிரசங்கத்தில் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக நம்பினவர் மார்ட்டின் லூத்தர். 17ஆம் நூற்றாண்டில் அருமையான பாணியில் பிரசங்கம் செய்தவர் இவர் என்று இவரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். விரிவான விளக்கம், சொற்பொழிவு போன்றவைகளில் பிரசங்கியாளர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இவர் அறிவுரை கூறியுள்ளார். அது மாத்திரமல்ல, இவர் அரசர்கள், அதாவது இளவரசர்கள் முன்னிலையிலும் பிரசங்கம் செய்த சிலாக்கியம் பெற்றவர். உடைய பிரசங்கத்தை கேட்க இளவரசன் காத்திருந்து அதை விரும்பி கேட்ட சரித்திர நிகழ்வு உண்டு. ஆக மார்ட்டின் லூத்தருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, அவர் எப்பேற்பட்டவர் என்று நாம் கண்டோம். அவரை தொடர்ந்து 5வது நபராக பாஸ்டர் ரிச்சர்டு பிரசங்கமும் மிக பிரசித்தம் பெற்றது. இவர் ஆழ்ந்த வியாக்கியானம் அல்லது ஆழ்ந்த சிந்தனை கொண்டு பிரசங்கம் செய்யக்கூடியவர். எந்த ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆழங்களை சென்று அதை ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து ஆழமான சத்தியங்களை பிரசங்கிக்கூடிய ஒரு தலை சிறந்த பிரசங்கியாளர் ரிச்சர்டு அவர்கள். இவருடைய பிரசங்கத்தில் ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்குமாம். அது என்ன உணர்வு அப்படின்னா, இனிமே பிரசங்கம் செய்ய வாய்ப்பே கிடைக்காது, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுற இந்த பிரசங்கத்தை கடைசி பிரசங்கமாக யாரோ ஒருவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை பெற்றிருக்குமா? அது நான் இன்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற இந்த பிரசங்கத்தை வாழ்க்கையின் கடைசி நொடியில் இருக்கிற யாரோ ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இனி பிரசங்கம் செய்வதற்கு நேரம் கிடைக்காது, சமயம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இவர் ஒவ்வொரு பிரசங்கமும் செய்வாராம். அதனாலேயே இவருடைய பிரசங்கம் மிகச்சிறந்த பிரசங்கமாக மாறியிருக்கிறது. அப்பேற்பட்ட இறுதி பிரசங்கம் ஒவ்வொன்றும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பிரசங்கம் செய்தவர்தான் பாஸ்டர் ரிச்சர்டு. அவரை தொடர்ந்து ஜான் வெஸ்லி, நாம் நன்றாக அறிந்த ஒரு தலைவர். இவர் பிரசங்கியாளர், சுவிசேஷகர், பண்டிதர், எழுத்தாளர், நல்ல நிர்வாகி, ஒரு தலை சிறந்த தெய்வ மனிதன். இத்தனை அம்சங்களை கொண்டவர்தான் ஜான் வெஸ்லி. ஜான் வெஸ்லி அவர்களை குறித்து எல்லோரும் அறிந்த ஒரு காரியம், அவர் ஒரே நாளில் 3 பிரசங்கம் செய்யக்கூடியவர். ஒவ்வொரு நாளிலும் 3 பிரசங்கங்கள். இன்னைக்கு திருச்சபையில் 7 சர்வீஸ், 8 சர்வீஸ், அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்கங்கிறது அது வேறு. இவர் 3 விதமான பிரசங்கங்களை செய்யக்கூடிய ஒரு அருமையான, சிலாக்கியம் பெற்ற, நல்ல தாளந்துள்ள தெய்வ மனிதர். இவருடைய பிரசங்கத்தில் சிறப்பம்சம் என்னவென்றால், அவருடைய பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களின் இதய சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய அளவில் இவர் பிரசங்கம் செய்வாராம். பொதுவாக நம்ம நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது பள்ளியில் இருக்கக்கூடிய காரியங்களை போலவே அநேகர் இருப்பாங்க, ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட் என்று சொல்வார்கள். அதாவது அவர்கள் உடல் ரீதியாக அங்கு இருக்கிறார்கள், ஆனால் மன ரீதியாக அங்கு இல்லை என்பதுதான் அந்த அர்த்தம். அப்படி நாம் செய்யக்கூடிய அநேக பிரசங்கங்களில் நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. அதனாலேயே இடையில ஒரு பாட்டு பாடி ஒரு ஜோக் அடித்து ஜனங்களை கொஞ்சம் பிரசங்கத்துக்கு உள்ள கொண்டு வர்ற முயற்சிகளை பலர் எடுப்பதுண்டு. ஆனால் இந்த ஜான் வெஸ்லி அவர்கள் செய்யக்கூடிய பிரசங்கமானது அதை கேட்கக்கூடிய எல்லாருடைய இதய சிந்தையை தூண்டிவிடுகிறதாக இருக்குமாம். அது மட்டுமல்ல, இவர் குதிரை வண்டியில் போகும்போதே வேதாகமத்தை படிக்கக்கூடிய திறமை பெற்றவர். இன்றைக்கி பென்ஸ் காரில், ஆடி காரில் உட்காந்து போகும்போது லேப்டாப்பில் அல்லது ஐஃபோனில், ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற அந்த வேத வசனங்களை நாம் படிக்கிறது இல்லை, படித்தாலும் அது ஒரு பெரிய காரியமாய் சொல்லிவிட முடியாது. ஏன் அப்படின்னா, உள்ளே உட்கார்ந்துருக்கிற நபருக்கு அதிர்வுகள் தெரியாமல் இருப்பதற்கான வாகனங்களை இன்று வடிவமைத்து அதை விற்பனை செய்து அதை வாங்குவதிலும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் குதிரை வண்டியினுடைய அசைவு எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அசைவில் எலும்புகளே அப்பப்போ ஜாயிண்ட் தள்ளி போயிடுற அளவுக்கு குதிரை வண்டியின் வேகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட குதிரை வண்டியில் அமர்ந்து கொண்டு வேதாகமத்தை படிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த ஜான் வெஸ்லி. இவருடைய பிரசங்க முறையானது முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடியதாக இருக்குமாம். அவசர அவசரமாக ஒரு பிரசங்க தயார் பண்ணி வேக வேகமாக அதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபார்முலாக்களை வச்சு கொண்டு போய் அதை அப்படியே அங்கே போய் ஒப்பிச்சுட்டு வர்றது அப்படி இல்லாமல், அவருடைய பிரசங்க முறை தயார்படுத்தி அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பின்பதாக தான் அதை பிரசங்கம் செய்வாராம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அது சிந்திக்கக்கூடியதாகவும் வசனத்தின் அடிப்படையில் மட்டும் போதிக்கப்பட்டதாகவும் மனிதனுடைய இரட்சிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் குறித்த முக்கியத்துவம் பெற்றதாகவும் இருக்குமா. அவருடைய பிரசங்கத்தில் ஒரு சவால் வைக்கப்படும். அந்த சவால் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையிலிருந்து ஜனங்களுக்கு அவர் போதித்த அந்த காரியத்தை பற்றியதாக இருக்கும். அதை ஜனங்கள் முதலாவது சிந்திக்க துவங்குவார்கள், பின்பு அதன் மூலமாக இரட்சிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக பெரிதான ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த ஜான் வெஸ்லி அவர்களுடைய பிரசங்கம் இருந்திருக்கிறது. அவரை தொடர்ந்து ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்ட், இவரை ஓபனர் பிரசங்கியாளர் என்று அழைக்கிறார்கள். அதாவது திறந்த வெளி பிரசங்கியாளர் என்று இவரை கூறுகிறார்கள். ஏனென்றால் இவருடைய பிரசங்கத்தினுடைய முக்கிய அம்சம் என்னவா இருக்கும் என்று சொன்னால், உலகமே என் திருச்சபை என்ற முழக்கம் இவரிடத்தில் காணப்படுமாம். நான் பெந்தகோஸ்தே, நான் சிஎஸ்ஐ, இல்லைனா ஆர்சி, நிறைய இருக்குது மெத்தடிஸ்ட், இந்த மாதிரி பல பிரிவுகளை எடுத்துக்கொண்டு ஏஜி அசம்பிளிஸ் ஆஃப் காட், இதில் இருந்து இந்த ஸ்தாபனத்தை அல்லது இந்த பெயரின் அடிப்படையில் அதன் கீழாக ஊழியம் என்று தன்னை இவர் எப்பொழுதுமே பிரித்து கொண்டதோ குறுகிய வட்டத்துக்குள்ளாக வைத்து கொண்டவரோ அல்ல. இவர் சொல்லுகிற காரியம், உலகமே என் திருச்சபை என்ற ஒரு பெரிதான முழக்கம் உடைய பிரசங்கத்தில் காணப்படுமாம். அது மாத்திரமல்ல, ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர் அதி உன்னதமாக உழைத்தவரும் கூட. ஆத்மாதாயம்தான் என் ஜீவன் என்பதை இவர் பிரசங்கத்திலே காண முடியுமா? அதற்காக இவர் வாழ்ந்தும் இருக்கிறார், உழைத்தும் இருக்கிறார். இவரிடத்துல திறமை காணப்பட்டது, அதே நேரம் தைரியமும் காணப்பட்டது. தைரியமாய் தன் திறமைகளோடு திறந்த வெளி பிரசங்க மேடைகளிலே இவர் வேத வசனங்களை முழங்குகிறவராக காணப்படுகிறார். அதோடு இவரிடத்தில் தேவ பக்தியும் இருந்திருக்கிறது. தேவ பக்தி, தேவ பயம், இதையும் உடைய சொந்த வாழ்க்கையில் கண்டதாக அநேகர் சாட்சி கூறுகிறார்கள். ஆக ஜான் ஒயிட்ஃபீல்டு இவர் உலகமே என் திருச்சபை என்று சொல்லி முழக்கமிட்டு தன் பிரசங்கத்தை கொண்டு வந்தவர். இவர் ஒரு ஜப வீரன், அந்தரங்கத்தில் தேவனுக்காக பயந்தவர். எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு சிறப்பம்சம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் என்னவென்றால், ஒரு மனிதனுக்காக இவர் அநேக வருடங்கள் ஜபித்து கொண்டே இருந்தாராம், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அவருக்காக அநேக வருடங்கள் ஜபித்து அவரிடத்தில் ஒரு மாற்றமும் காணப்படவே இல்லையா? கடைசியாக இந்த பிரசங்கியாளர் ஜான் ஒயிட்ஃபீல்டு அவருடைய மரணம் நிகழ்ந்த பிறகு அவருடைய அடக்க ஆராதனையின் போது அவர் யாருக்காக ஜபித்தாரோ அந்த மனிதர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாராம். அப்படி ஒரு பெருமை இந்த பிரசங்கியாளருக்கு உண்டு. அடுத்தபடியாக யோனத்தான் எட்வர்ட், இவர் கொடுக்கக்கூடிய பிரசங்கம் அல்லது செய்தி, தேவ வார்த்தை, இதில் இவர் மையப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், கோபமான தேவன் கையில் இருக்கும் பாவிகள் என்று நம் அனைவருமே அவர் குறிப்பிடுவாராம். தேவன் கையிலே இருக்கக்கூடிய பாவிகள் தான் நாம் அனைவரும் என்றும், தேவனிடத்தில் கோபம் உள்ளது என்றும் அதிகமாக பிரசங்கம் செய்யக்கூடியவர். அதே நேரம் தேவனுடைய உக்கிரத்தை பற்றி மாத்திரம் பிரசங்கம் பண்ணவில்லை, தேவனுடைய அன்பை குறித்தும் இவர் அதிகம் பிரசங்கம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த யோனத்தான் எட்வர்ட் உடைய பிரசங்கமானது வல்லமையாகவும் அனலாகவும் இருக்குமாம். அனாயின்டிங், மிகுந்த ஒரு அபிஷேகத்தை கொடுப்பதாக, வல்லமை உள்ளதாக, அனலாக இவர் பிரசங்கம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த எட்வர்ட் அவர்கள் இளம் வயதிலேயே மரித்து போன ஒரு தெய்வ மனுஷன். இவரை போலவே ஹென்றி பீட்டர் என்று இன்னுமா இவர் பிரசங்கியாளர் இருந்தார். இவர் 1813 முதல் 1887 வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவருடைய பிரசங்கம் உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்குமாம். அநேக ஆலோசனை கருத்துக்கள் இவர் பிரசங்கத்தில் காணப்படும். கவுன்சிலிங், உடைய பிரசங்கத்தினுடைய முக்கிய அம்சமே ஆலோசனைகள், பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். வேதம் வாசி, வேதத்தை தியானம் பண்ணு, பண்ணாதான் உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லிவிட்டு அதை ஒரு கட்டளையாக ஜனங்களுக்கு அறிவித்து விட்டு போகிறது மாத்திரம் பிரசங்கம் ஆகாது, அதில் சில பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு. உதாரணமாக நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். அதிகாலையில் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தூங்கி விழுந்துருவாங்க. அவங்களுடைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வேறு, அவங்கள நம்ம ஜெபிக்க சொல்கிற முறைகள் வேறு மாதிரி இருக்கணும். அவர்கள் உறங்கி எழும்புகிற அந்த நண்பகல் வேலை, அவர்கள் கூடிய மட்டும் முழங்காலில் நின்று ஜெபிக்கலாம், நின்று கொண்டு ஜெபிக்கலாம், நடந்து கொண்டு ஜெபிக்கலாம், ஏன் கண்ணை திறந்து வைத்தும் கூட ஜெபிக்கலாம். கண்ணை மூடிக்கொள்வது என்பது நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவதற்காக நாம் கண்களை அடைத்துக் கொள்கிறோம். கண்களை அடைத்து கொண்டு சிந்தனைகளை நாலா பக்கமும் பறக்க விடுற நபர்களும் உண்டு. கண்களை திறந்து வைத்து கொண்டு தேவனையே நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கும்போது நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படுதுன்னு சொன்னால் அதை செய்வது தவறு கிடையாது. ஆக சரியான ஆலோசனைகள் நாம் கொடுக்க வேண்டும். பெண்கள் அவர்கள் வீட்டில் ரகசியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து நம்ம முழங்கால் படியிட்டு தேசத்துக்காக சத்தமாக கூக்குரல் இட்டு கண்ணீரோட வீட்டில் ஜெபம் பண்ணு, அப்படி பண்ணாதான் உன் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பிறகு வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவும், போதும் இந்த ஆண்டவர் இயேசு எனக்கு இவரால் பிரச்சனை தான், இந்த அம்மா ஓடி போகிற மாதிரியும் இருந்துடக்கூடாது. அவர்களிடத்திலே இயேசுவை குறித்த ஒரு பிரிதான விசுவாசம், வீட்டில் அவர்களோடு மற்றவர்களோடு பேசுகிற அனுபவம் வரும் வரையில் மௌனமாக மனதிற்குள்ளாக அவள் கிடைக்கிற நேரத்தில் தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் அவர்கள் ஜெபிப்பதையும் தேவன் கேட்பார் என்கிற ஆலோசனை நாம் கொடுத்து வர வேண்டும். மெல்ல 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 தன்னையும் தன் குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளாக ஆதாயப்படுத்துகிறதான யுக்திகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையிலும் பிரசங்கம் அமைய வேண்டும். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன், உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளை கொண்டு வருவது அல்ல பிரசங்கமும் ஊழியமும். ஆர அமர தேவனோடு ஐக்கியம் கொண்டு தேவன் சொல்லுகிறதை அப்படியே நிறைவேற்றுவதுதான் ஊழியமும் பிரசங்கமும். ஆக ஹென்றி பீட்டர் இவருடைய பிரசங்க செய்தியிலே உள்ளத்தை தொடக்கூடிய விவரங்கள் இருப்பதோடு இவர் ஆலோசனைகளை அதிகமாக கொடுப்பவராகவும் காணப்பட்டார். அவரைப் போலவே பிலிப்பு, இவருடைய செய்தியும் மிக அருமையாக இருக்குமாம், தெளிவாக இருக்குமாம். அதே நேரத்தில் இவருடைய பிரசங்க முறைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அமைதியாக அன்போடு பேசக்கூடிய பிரசங்கமாக இருக்குமாம். அங்குமிங்குமாக நடந்து திரிந்து ஓடி குதித்து அப்படியெல்லாம் பிரசங்கம் நடக்குது. தங்களுடைய குரலிலே ஏற்ற இரக்கம், சத்தம், அதில் ஒரு நேர்த்தி, இதெல்லாம் காண்பிக்கக்கூடிய பிரசங்கமும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் உண்டு, அவர்களுக்கு அதுதான் பொருந்தும். ஒருவரை பார்த்து எனக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது சரியாக வராது. நமக்குன்னு ஒரு முறைமை இருக்குது, நம்முடைய சுபாவத்திற்கு ஏற்ற ஒரு முறைமை இருக்குது. ஆனால் அது இயேசுவின் சுபாவத்தோடு ஒத்து போகணும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தோடு ஒத்து போகிறதான ஒரு பிரசங்க முறைமை நமக்கு இருக்கணும். அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் உண்டு. அதில் இந்த பிலிப்பு என்பவர் ரொம்ப அன்பா அமைதியா பிரசங்கம் பண்ணக்கூடியவராம். அதில் அமைதி அதிகமாக இருக்குமாம். அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் தலைய கூட அசைக்காம அவரையே உத்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை செய்யக்கூடியவர் பிலிப்பு. இன்னைக்கு நாம எவ்வளவுதான் சத்தமா பிரசங்கம் பண்ணி பார்த்தாலும் ஜனங்க தலையே கூட அசைக்காம கடிகாரத்தையே உத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ மணி ஆகும், எப்போ பிரசங்கம் முடியும், எப்போ ஆமேன் போடலான்னு. ஆனால் இந்த பிலிப்பு இவர் செய்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் பிரசங்கியாளரையே உத்து பார்த்துட்டு இருப்பாங்களாம், தலை கூட அங்கே இங்கே அசையாமல். அந்த அளவுக்கு அவருடைய பிரசங்கம் ஜனங்களை தேவன் அண்டையில் நடத்துவதாக, வேத சத்தியத்தை உணர்ந்து கொள்ளச் செய்வதாக இருந்திருக்க வேண்டும். அப்படி பேசும் பொழுது தான் கவனம் எங்கேயுமே சிதறாது. எப்போ முடிஞ்சது பிரசங்கம்? முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ளே முடிஞ்சிட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஜனங்களுக்குள்ளே வருகிற அளவுக்கு ஒரு பிரசங்கம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் எப்போ முடியும் பிரசங்கம்? ஏன்னா ரொம்ப நேரமாக பேசுகிற மாதிரி இருக்குது, எப்போ தான் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிரசங்கம் இருந்து விடக்கூடாது. இப்படிலாம் நம்ம பிரசங்கம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முன் உதாரண தலைவர்களை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரை தொடர்ந்து ஃப்ரெட்ரிக் ராபர்ட்சன், இவர் 1816 முதல் 1853 வரையில் வாழ்ந்தவர். இவருடைய பிரசங்கம் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், சொந்த கருத்துக்களையும் கற்பனைகளையும் ஆவிக்குரிய உள் உணர்வுகளையும் கலந்து மனித சிந்தனையை தூண்டுகிற வண்ணம் இவர் பிரசங்கம் இருந்திருக்கும். சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து வைப்பார், அதில் கொஞ்சம் கற்பனைகள் இருக்கும், ஆனால் இவைகள் ஆவிக்குரிய உள் உணர்வுகளை ஜனங்களுடைய இருதயத்தில் தூண்ட வைக்கிறதான் பிரசங்கம், தூங்க வைக்கிறது பிரசங்கம் அல்ல. அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசங்கத்தில் இரண்டு முக்கிய அம்சங்கள் இருக்கும். ஒன்று வேத வசனம், இரண்டாவது செய்தியின் ஆலோசனை. முதல்ல வேத வசனம்தான், அதுக்கப்புறம் தான் சொந்த கருத்து, கற்பனை, ஆவிக்குரிய ஒப்புமை, உள் உணர்வு இதெல்லாம். முதலில் வேத வசனம், ரெண்டாவது செய்தி குறித்த ஆலோசனை. ஆலோசனை கொடுக்க வேண்டும், நான் முன்பே இதை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறேன். ஆக ஆலோசனையும் வேத வசனம் அடிப்படையிலான பிரசங்கமாக ஃப்ரெட்ரிக் ராபர்ட்சன் இவர் பிரசங்கம் செய்திருக்கிறார். இன்னும் ஒருவர் ஹாரி எமர்சன். ஹாரி எமர்சன் இவருடைய பிரசங்கம் மன உளவியல் அடிப்படையில் இருந்திருக்கிறது, சைக்காலஜி, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். மன உளவியல் அடிப்படையில் ஒரு பிரசங்கம் இருக்கணும்னு இவர் நம்பினார். அது மட்டும் இல்லை, ஒரு பிரசங்கங்கிறது வாழ்க்கை பிரச்சனையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று இவர் கருதினார். பிரசங்கம் கேட்க வந்து உட்கார்ந்துருக்கிறவன் எல்லாரும் நேரம் போகாமல் உட்கார்ந்துருக்கல, இல்லை நமக்கு பொழுது போகட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்கார்ந்துட்டு வந்தால் நமக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு யாரும் வந்து உட்கார்ந்துருக்கல, இல்லை இவங்க பேசுகிற விதத்தில் கமெண்ட் கொடுத்துட்டு போகலான்னு யாரும் வந்து உட்கார்ந்துருக்கல. ஒரு பிரசங்கத்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற பெரும்பான்மையானோர் பிரச்சனைகளோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடியவங்க தான். பெரும்பான்மைங்கிற வார்த்தையை காட்டிலும் எல்லோருமேங்கிற வார்த்தை பொருந்தும், அதுவே சாலச்சிறந்தது. எல்லாருமே பிரச்சனைகளோடு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க, ஆண்டவர் இன்று என் பிரச்சனைக்கு ஏதாகிலும் ஒரு வழி செய்ய மாட்டாரா, ஏதாகிலும் ஒரு உதவி தேவனிடத்திலிருந்து வராதா, நான் நம்புகிற நம்பிக்கைக்கு தேவன் பதில் கொடுப்பாரா, இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையோட தான் இந்த பிரசங்கத்துக்காக தேவன் கொடுக்கிற மண்ணா என்ன, தேவன் என்னை தேற்றுகிற வார்த்தை என்ன அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் பிரசங்கத்தை நோக்கி ஜனங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பிரசங்கத்தில் மனிதர்களுக்குடைய அவருடைய வாழ்க்கையுடைய அடிப்படை பிரச்சனையில் இருந்து தான் பிரசங்கம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பொதுவாக ஊழியர்கள் கூடி பேசும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து விவாதிக்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒரு சில விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு சில பிரிவுகள் அடிப்படையான திருச்சபைகள் அங்கே நடக்கிறதான பிரசங்கங்கள் இவைகளை குறித்து ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதில் எப்படி சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில திருச்சபை பிரிவுகளில் ஒரு வருடத்திற்கு செய்ய வேண்டிய பிரசங்கத்தை முதலாவதாகவே எடுத்து வைத்து விடுகிறார்கள். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் சண்டே இதை பற்றி தான் மெசேஜ் கொடுக்கணும். ஜனவரி செகண்ட் வீக் மெசேஜுடைய கருத்து இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த 12 மாதங்களிலும் வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தையும் முதல் வருடமே எடுத்து அவர்கள் பத்திரமாக சேமித்து வைத்து விடுகிறார்கள். அதை அவர்களுடைய தலைமையின் கீழாக இருக்கிற திருச்சபையில் இருக்கிற போதகர்களுக்கு அதை அனுப்பி கொடுத்து, இதை குறித்து நீங்கள் தேவசபையில் பிரசங்கம் செய்யுங்கள் என்று ஆலோசனையை கொடுத்து விடுகிறார்கள் என்று நாங்கள் அறிய பெற்றோம். அப்படி பிரசங்கம் செய்யும்படியாக அனுப்பி கொடுக்கப்பட்ட ஒரு திருச்சபையில், அந்த ஊரில் அன்னைக்கு பஞ்சம், அது கொள்ளை நோய், மிகப்பெரிய ஒரு வியாதி. அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டு அநேகர் பயங்கரமான மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு கஞ்சி சாப்பிடவும் இயலாத ஒரு சுகவீனமான நிலை, இப்படிப்பட்ட நிலையில் எல்லாரும் திருச்சபையை தேடி வந்திருக்காங்க. ஞாயிறு உபதேசம் பிரசங்கம் துவங்குகிறது. அந்த பிரசங்கத்தில் ஏற்கனவே அந்த வாரம் பிரசங்கிக்க வேண்டிய தலைப்பு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே கொடுத்தாயிற்று. அந்த பிரசங்கத்தின் மையக்கருத்து எப்படி இருக்குது அப்படின்னா, அடித்து புசி. எல்லாத்தையும் என்ன செய்யலாம், இன்றைக்கி பயங்கரமாக நம்ம சாப்பிடலாம். ஒரு பிரியாணியை மையப்படுத்துவதை போல அது அமைந்திருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு சாப்பிடவும் இயலவில்லை, வியாதி, வறுமை, சுகவீனம், இப்படிப்பட்ட நிலையில் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படை பிரச்சனை என்ன, அதை குறித்த பிரசங்க மாதிரி இருக்க வேண்டும். அன்று ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற மன்னா அன்று கொடுக்கப்படுகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட மன்னா ஜனங்களின் வாழ்க்கையோடு தொடர்புடையதாகத்தான் நிச்சயமாக தேவன் கொடுப்பார். தேவன் நான் பேசுகிறேன், நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பேசுறதை மட்டும் கேளு அப்படின்னு ஒன் வேல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் மனிதனை உண்டாக்கி அவனை படைத்து அவனை அதிகமாய் நேசித்தவர். அப்படி நேசிக்கிற தேவன் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுக்கு எது தேவை என்று அறிந்து அதைத்தான் செய்தியாக கொடுப்பார். இதில் இந்த ஹாரி எமர்சன் மிக கண்டிப்பாக இருந்திருக்கிறார். எனக்கு பேச தெரியும், எனக்கு தாளந்து இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத பிரபலமான காரியங்களை குறித்து பேசுவதல்ல பிரசங்கம். அடிப்படை வாழ்க்கையில் பிரச்சனையில் தொடர்புடையதாக தேவ செய்து அமைந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சொந்த நிகழ்வை கூட எனக்கு நினைவில் இருக்கிறது. ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு சின்ன கிராம ஜனங்களுக்கு, சேரி குப்ப ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். அவர்கள் எல்லோரும் படிக்காதவர்கள், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவர்கள், மீன் பிடிப்பவர்கள். அவர்களுக்கு மிக ஆடம்பரமாக ஆடை அணிய தெரியாது, ரொம்ப வசீகரமாக பேச தெரியாது. அந்த குப்பத்துக்குள்ளாக போய் சுவிசேஷம் சொல்வதற்கே மிகுந்த சிரமங்கள் நாங்கள் பட வேண்டியதாக இருந்தது. ஒருபடியாக பல மாதங்கள் அவர்களோடு இருந்து வாழ்ந்து அவர்களை ஆயத்தம் செய்து அவர்களை கொண்டு வந்து ஒரு ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர்களுக்காக விசேஷமாய் ஒரு பிரசங்கியாளரை வேறு ஒரு மாநிலத்திலிருந்து நாங்கள் அழைத்திருந்தோம். அவர்களும் குடும்பமாக அந்த பிரசங்கத்திற்காக கடந்து வந்தார்கள். நடந்த விஷயம் என்னன்னா, பாடல் ஆராதனை முடிந்தது, ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள், அழுதார்கள். தேவ அன்பை குறித்து அருமையான பாடல்களை பாட அவர்கள் அழுது ஒப்பு கொடுத்து, இவ்வளோ நல்ல தெய்வத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோமே அப்படின்னு நிறைய பேர் தேவனோடு கிட்டி சேர்கிற அந்த வேலையிலே பிரசங்கியாளருடைய கையில் அந்த நேரம் கொடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்ட பிரசங்கியாளர் மிகவும் படித்த திறமையான திருச்சபையை ஸ்தாபித்து உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாளர். அவர் செய்த பிரசங்கத்தில் அவர் பயன்படுத்திய தமிழ் வார்த்தைகள் ஒரு 10 வார்த்தைகள் தான் இருந்திருக்க வேண்டும், மற்ற எல்லாமே ஆங்கில வார்த்தைகள். அமர்ந்த தலைவர்கள் பலராலே கூட அந்த ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவ்வளவு பலமான ஆங்கில வார்த்தைகளை கொண்டு அதிகம் பேசுகிறார். டிரான்ஸ்லேட்டர் வேண்டாம், தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன், தமிழ் தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே ஆங்கிலம், இடையிடையே செய்த ஜபங்களும் ஆங்கிலம். வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் மிரண்டு போனாங்க. இவர் என்ன பேசுகிறாருனே புரியாமல் 1.5 மணி நேரம் பித்து பிடிச்ச மாதிரி அமர்ந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கமாய் அமைந்து விடக்கூடாது. வாழ்க்கையின் அடிப்படை பிரச்சனைக்கு பிரசங்கத்திலே தீர்வு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரசங்கத்தை இந்த ஹாரி எமர்சன் செய்திருக்கிறார். அவரை போலவே காரல் பாத், இந்த பிரசங்கியாளுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், பிரசங்கிக்கும் போது வேத வசனத்தை வாழ்க்கையில் புகுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்வாராம். உவமைகள், திருஷ்டாந்தங்கள் இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், அந்த வேத வசனம் அந்த பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அன்று பதிந்து விட வேண்டும். இந்த வசனத்தை அவங்க பிரசங்கம் முடிந்து செல்லும் பொழுது அவள் இருதயத்திலே பதித்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவர் காரல் பாத். அவருடைய பிரசங்க அமைப்பு அந்த மாதிரி இருக்கும், வேத வசனம் இருதயத்தில் பதிக்கப்பட்டுவிடும். அது மட்டுமல்ல, இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை சந்திக்க வேண்டும் என்கிறதான முக்கியத்துவம் அமைந்த தலைப்பின் அடிப்படையில் அதிகமாக பிரசங்கம் செய்வாராம். சர்வ வல்ல தேவனை சந்திக்க வேண்டும், அப்படி சந்திக்காவிட்டால் அது தோல்வியான ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து அடிக்கடி இவர் வலியுறுத்தி பேசுவாராம். தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் முக்கியம், அதே நேரத்தில் வேத வசனங்களும் மிகுந்த அவசியம். நம்மை பரிசுத்தப்படுத்துவதே வேத வசனங்கள் தான். வசனங்கள் இல்லாமல் நம்மால் எதையும் செய்துவிட முடியாது என்பதால் தான் இவர் வேத வசனங்களை இருதயத்தில் பதிக்க செய்து பிரசங்க முடிவில் வசனத்தை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அப்படியே கடைபிடிக்க செய்யக்கூடிய அளவிற்கு பிரசங்கம் செய்து முடிக்கக்கூடியவர் இந்த காரல் பாத் அவர்கள். இதுவரையில் நான் உங்களுக்கு ஒரு 13 பிரசங்கியாளர்களை குறித்து பேசியிருக்கிறேன். இவருடைய பிரசங்கங்கள் வரலாற்றில் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருக்கின்றன, சிறந்த முக்கியத்துவங்களை பெற்றிருக்கின்றன. நாம் கண்ட 13 நபர்களும் 13 அம்சங்களில் வேறுபட்டவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. ஸ்பெஷலிஸ்ட், கார்டியோ, ஆர்த்தோ, ENT நிறைய சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் சிறப்பு பெற்றவர். அதே போல் இவர்கள் ஒவ்வொரு பாணியிலே ஒவ்வொரு விதத்தில் பிரசங்கம் செய்வதில் சிறப்பு பெற்றவர்கள். இந்த 13 அம்சங்களுமே நமக்கு தேவைதான், அவசியம்தான். இதை கொண்டு பிரசங்கம் செய்யும் பொழுது நிச்சயமாக அதை கேட்கக்கூடிய மக்களுடைய ஆத்துமாவில் ஒரு உயிர் மீட்பை கொண்டு வர முடியும். என்றாலும் நமக்காக கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த முன்மாதிரி பிரசங்கியாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எத்தனை சிறப்பம்சங்கள் ஒரு பிரசங்கியாளத்தில் காணப்பட்டாலும் கூட சரியாய் பிரசங்கிக்க, உபதேசிக்க, வாழ கற்றுக் கொடுக்கிற ஒரே முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய பிரசங்க மாதிரி தான் நம் அனைவருக்குமே ஒரு முன்மாதிரி. அதை முதலாவது நாம் மையப்படுத்த வேண்டும், பின்புதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட தலைவர்களுக்குள்ளாக காணப்படுகிற சிறப்பு அம்சங்களை நாம் கவனித்து உற்று நோக்கி அதில் நமக்கு எதை தேவன் கொடுக்க விரும்புகிறாரோ, எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறாரோ, அதை கற்றுக்கொண்டு சரியான பிரசங்கத்தை நாம் செய்பவர்களாக காணப்பட வேண்டும். ஆக பிரியமானவர்களை, இன்றும் பிரசங்க மாதிரிகள் என்ற ஒரே தலைப்பில் நம்முடைய நேரம் கடந்து விட்டது. இந்த பிரசங்க இலக்கியத்தை குறித்து தேவன் உங்களோடு மிக தெளிவாக விளக்கமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. மீண்டுமாய் பிரசங்க இலக்கியம் அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரையில் தேவன் பிரசங்கம் குறித்த புதிய கருத்துக்களையும் விளக்கங்களையும் அழைப்புகளையும் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்ற முழு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு உங்களை அந்த நல்ல ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமேன்.
அன்பானவர்களே, நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இப்பொழுதும் கேட்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு தபாலில் அனுப்பி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு மதிப்பெண்கள் உண்டு என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
முதலாவது கேள்வி: பிரசங்க வரலாற்றில் தங்களுக்கென சிறப்பான இடத்தை பிடித்து முக்கியத்துவம் வாய்ந்த பிரசங்கங்களை செய்தவர்கள் யார் யார் என்பதையும் அவர்களுடைய பிரசங்கங்களில் காணப்பட்ட சிறப்பம்சங்களையும் இப்பாடத்தின் மூலமாக கற்றுக்கொண்டதிலிருந்து கூறுக. இரண்டாவது கேள்வி: நீங்களும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான பிரசங்கங்களை செய்வதற்கு இப்பாடத்தில் கற்றுக்கொண்டவைகளின் அடிப்படையில் என்னென்ன தீர்மானங்கள் எடுத்துள்ளீர்கள் என்பதை குறிப்பிடுக.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.